ಓಂ ನಮೋ ಭಗವತೇ ಶ್ರೀರಮಣಾಯ.
பகவான் உபதேசங்களும் அறிவுரைகளும். தேவராஜ முதலியார். குறிப்பு: மை ரிகலக்ஷன்ஸ் ஆஃப் பகவான் ஸ்ரீரமணா என்னும் புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பெற்றது. அப்போது கோடைக்காலம். பிற்பகல் நேரத்தில் பகவான் முன் பழைய ஹாலில் கையில் விசிறியுடன் அமர்ந்திருந்தேன். அப்போது நான் பகவானிடம், ஒருவனுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் மிக முக்கியமான சம்பவங்கள், அதாவது அவன் பிறக்கும் நாடு, குடிமை, அவனுடைய குடும்பம், விவாகம், தொழில், இறப்பு முதலியவை முன்விதிப்பயனால் முன்னரே தீர்மானிக்கப்படுகின்றன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் மிகச்சிறிய சம்பவங்கள் உள்ளிட்ட அனைத்துமே முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்டனவா? உதாரணமாக, நான் இப்போது என் கையில் இருக்கும் விசிறியை தரையில் வைக்கிறேன். இப்படி இந்த நாள் இத்தனை மணிக்கு நான் விசிறியை விசிறிக் கொண்டிருப்பேன் என்பதும், பின்னர் அதனை கீழே வைப்பேன் என்பதும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்டனவா என்று கேட்டேன். நிச்சயமாக என்று விடையளித்த பகவான் மேலும் தொடர்ந்தார். இந்த உடல் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன அனுபவங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது அனைத்தும் இந்த உடல் தோன்றிய உடனேயே தீர்மானிக்கப்பட்டு விட்டன என்று கூறினார். இதை கேட்டு நான் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் உற்று, அப்படியானால் மனிதனின் சுதந்திரமும் அவன் செய்யும் செயல்களுக்கு ஏற்க வேண்டிய பொறுப்பும் என்ன ஆவது என்று கேட்டேன். முயற்சி செய்து அதன் பயனாய் ஞானம் பெறுவதற்கே மனிதனுக்கு சுதந்திரம் உண்டு. இவ்வாறு ஞானம் பெறுவதால் தேகாத்ம புத்தி ஒழியும். உடலானது அதற்கு பிராரப்தத்தால் விதிக்கப்பட்ட அனுபவங்களை அடைந்தே தீரும். அதை தவிர்க்க இயலாது. எனவே ஒருவன் தன்னை உடலாக கருதிக்கொண்டு அதன் செயல்களால் விளையும் பலன்களில் பற்றுள்ளவனாக இருக்கலாம், அல்லது உடலை நான் என்று பற்றாமல் அதன் செயல்களுக்கு சாட்சி மாத்திரமாக இருக்கலாம் என்று விளக்கினார் பகவான். பகவானது இக்கருத்தை படிப்பாளிகளில் பலரும் தத்துவ விற்பனர்களும் ஏற்க மாட்டார்கள். ஆனால் பகவானுக்கும் எனக்கும் நடந்த உரையாடலின் சாரத்தை தவறு ஏதும் இல்லாமல் இங்கு தந்திருக்கிறேன் என்பது நிச்சயம். பகவானது இந்த விடை நாம் தீவிரமாக யோசித்து ஆராய்ந்து அடையும் முடிவிற்கு எதிர்மாறாக உள்ளது போல் தோன்றினாலும் பகவான் கூற்று முற்றிலும் உண்மையே என்பதில் எனக்கு எவ்வித ஐயமும் இல்லை. மற்றொரு சமயத்தில் என்னுடன் தொடர்புடைய மேற்கோள் ஒன்றினை தாயுமானவர் பாடிய சந்ததமும் வேதமொழி என்னும் பாடலிலிருந்து எடுத்து காட்டியது என் நினைவிற்கு வருகிறது.
சிந்தையறியார்கீது போதிப்பதல்லவே செப்பினும் வெகு தர்க்கமாம் என்பதே அது.
மதியினால் விதியை வெல்ல முடியுமா என்ற பழம்பெரும் கேள்விக்கு உள்ளது நாற்பதில் பகவான் தன் முடிவினை முடிவான பதிலை தந்துள்ளார் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். விதிக்கும் மதிக்கும் ஆதாரமான அகந்தையின் மூலத்தை அறியாதவர்களே விதி வலியதா மதி வலியதா என்னும் வாதத்தில் ஈடுபடுவர். அகந்தையின் மூலத்தை அறிந்தோர் இத்தகைய விவாதங்களை ஒழித்திருப்பர். இம்மாதிரியான கேள்விகளுக்கு பகவான் பொதுவாக, விதியும் மதியும் யாருக்கு, அதை தெரிந்து கொண்டால் இக்கேள்வி எழாது என்று பதிலளிப்பார். முன்னர் குறிப்பிட்ட தாயுமானவர் பாடல் பகவான் கொண்டிருந்த வேறு சில அபிப்பிராயங்களையும் எனக்கு நினைவுறுத்துகிறது. பயனற்ற முடிவில்லாத சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காகவே பகவான் இவ்வபிப்பிராயங்களை பகிரங்கப்படுத்தியதில்லை. தன்னை போல் எல்லாவற்றையும் கடந்தவர்கள், வர்ணாசிரம தர்மங்களை துறந்து துறவிகளாக இருப்பவர்கள் ஆகிய இவர்களைத் தவிர ஏனையோர் வர்ணாசிரம தர்மத்தையும் ஆச்சாரத்தையும் கடைபிடிப்பது நல்லது என்பது பகவானது முடிந்த அபிப்பிராயம். பகவானுடன் என்னுடைய நீண்ட நாளைய நெருக்கமான பழக்கத்தின் போது அவருடைய பேச்சிலும் நடத்தையிலும் நான் கவனித்து பல விஷயங்களிலிருந்து அவரது இவ்வபிப்பிராயம் ஐயமர விளங்குகிறது. குல ஆச்சாரங்களை வீட்டில் கடைபிடிப்போர் ஆசிரமத்திலும் அவைகளை பின்பற்றுவதற்கு வசதியாக அவ்வாச்சாரங்கள் ஆசிரமத்திலும் நடைமுறைப்படுத்தப்படுவதை பகவான் ஆதரித்தார். எனினும் இதை பற்றி பலவந்தமாய் அவர் கருத்துக்களை அறிய விரும்பி வினவுவோர்க்கு விடை இருக்க மாட்டார். கேள்வி கேட்பவர் பத்திரிகையாளராகவோ, அவர் பெயரை தமக்கு சாதகமாக உபயோகிக்க விரும்பும் அரசியல் அல்லது சீர்திருத்தவாதியாகவோ இருந்தால் பகவான் விவாதங்களில் ஈடுபடாமல் மௌனமாகவே இருந்துடுவார். தம் அறிவுரையை ஏற்று அதன்படி நடப்போரிடம்தான் அவருக்கு அக்கறை இருந்ததை தவிர வீண் சர்ச்சைகளில் பங்கு கொள்வதில் பகவானுக்கு எள்ளளவும் ஈடுபாடு இருந்ததில்லை. இதற்கு நல்லதோர் உதாரணமாக ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. அப்போது ஜெயந்தி அல்லது மகா பூஜையாக இருந்திருக்கலாம். அதை ஒட்டி ஆசிரமத்தில் சில நாள் தங்குவதற்காக சென்றிருந்தேன். அது முடிந்து ஒன்றிரண்டு நாட்கள் கழித்து நான் ஹாலினுள் நுழையும் போது எனக்கு முன்பே பரிச்சயமான பெண்மணியும் அவர் சகோதரியும் ஹாலை விட்டு வெளிவந்து கொண்டிருந்தனர். அப்பெண்மணி சென்னையில் உள்ள பெண்கள் கல்லூரியின் முதல்வராக இருந்தார். நான் அவருடன் சற்று நேரம் பேசிவிட்டு அவர்கள் விரும்பினால் அவர்களை பகவானிடம் அறிமுகப்படுத்தி வைப்பதாக கூறினேன். கல்லூரி முதல்வர் அறிமுகத்தை விரும்பவே அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று பகவானிடம் அறிமுகம் செய்து வைத்தேன். கல்லூரி முதல்வர் பகவானிடம், ஒருவன் தான் முக்தியடையும் பொருட்டு உலகத்தவரிடமிருந்து பிரிந்து தனித்திருந்து தியானத்தில் ஈடுபடுவதைக் காட்டிலும் உலக நன்மைக்காக ஏதாவது ஒரு விதத்தில் உழைப்பது மேலானதன்றோ என வினவினார். இக்கேள்வி பகவானுக்கு புதிதன்று. இதற்கு அவர் அளித்த தெளிவான உறுதியான விடை மகரிஷி வாய்மொழி என்னும் புத்தகத்தில் முன்னரே வெளியாகி இருந்தது. சமூக சேவை செய்வோர் அனைவரும் சேர்ந்து செய்யும் உதவியைக் காட்டிலும் மகத்தான உதவியை ஒரு ஞானி தன் ஆத்மானுபூதி வாயிலாகச் செய்கிறான். மேலும் பலவிதமான வழிகளை தன் பேச்சாலும் எழுத்தாலும் போதிக்கும் சீர்திருத்தவாதிகளின் சொற்களைக் காட்டிலும் ஞானியின் மௌனம் சக்தி வாய்ந்ததும் நற்பயன் அளிப்பதும் ஆகும் என்பது பகவானது விளையின் சாராம்சம். ஆயினும் இம்முறை இக்கேள்விக்கு மௌனம் சாதித்தார் பகவான். பகவான் விடை ஏதும் கூறாததால் அப்பெண்மணி இவ்விஷயம் பற்றி முன்போலவே 10 நிமிஷங்களுக்கு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போதும் பகவான் மௌனமாகவே இருந்தார். பகவானிடமிருந்து பதில் ஏதும் பெறாததால் அப்பெண்மணியும் அவர் சகோதரியும் ஏமாற்றத்துடனும் எரிச்சலுடனும் ஹாலை விட்டு அகன்றனர். அவர்கள் சென்றபின் பகவான் என்னிடம், அவர்களிடம் என்ன சொன்னாலும் பயனில்லை, சொன்னால் இவை இன்னாரது கருத்துக்கள் என்று பத்திரிகையில் வெளியாவதே சொன்னதன் ஒரே விளைவாகும். முடிவிலா தர்க்கவாதங்களில் கொண்டுவிடும், எனவே மௌனமாக இருப்பதே சாலச் சிறந்தது என்று கூறினார். பிராமணர் அல்லாதார் வேதம் ஓதுவதை பகவான் அங்கீகரிக்கவில்லை என்பது உண்மையே. அன்பர் ஒருவர் பகவான் அனுசரிக்கலாம் என்று கூறியதை அத்தியனம் செய்யலாம் என்று தவறாக புரிந்து கொண்டு விட்டார். பகவான் வேதத்தை அனுஷ்டிக்கலாம் என்று கூறினேனே தவிர அத்தியனம் அதாவது ஓதுவது வேதம் ஓதுவது செய்யலாம் என்று நான் கூறவில்லை என்று அவரை திருத்தினார். இதை நான் நேரடியாக கேளாவிட்டாலும் நம்பத்தகுந்த ஒருவரிடமிருந்து அறிந்தேன். இதன் விவரங்களை திருமதி நாகம்மாள் தம் சகோதரருக்கு எழுதிய கடிதங்கள் புத்தகத்தில் காணலாம். 18 வருடங்கள் பகவானுக்கு அணுக்க உதவியாளராக பணியாற்றிய மாதவசுவாமி பகவான் முன் செய்யப்படும் வேத பாராயணத்தை தொடர்ந்து கேட்டதால் அதனை பாராயணம் செய்யும் ஆற்றலை பெற்றிருந்தார். பகவானுடன் நடந்து மலையை ஏறி செல்லுங்கால் ஒரு சமயம் அதனை மாதவசுவாமி ஓதினார். அதை கேட்ட பகவான், நீ அதை கற்றுக்கொண்டு விட்டாய், அதனால் பரவாயில்லை, ஆனால் ஓதாதே என்றார். மாதவசுவாமியே இவ்விஷயத்தை என்னிடம் கூறினார். ஆனால் ஆச்சாரம் அனுஷ்டிக்கும் வைதீக பிராமணர்கள் மனம் நோகாமல் இருப்பதற்காகவே தன்னை தடுத்தார் என்பது மாதவசுவாமியின் கருத்தாகும். அதே சமயம் பிராமணர் அல்லாதாரும் இந்து அல்லாதாரும் வேத பாராயணத்தின் போது ஹாலில் அமர்ந்து பாராயணத்தை கேட்பர். இது தீவிர வைதீக சம்பிரதாயத்திற்கு மாறுபட்டதாயினும் இதனை பகவான் நிச்சயமாக ஆமோதித்தார். இம்மாதிரியான விஷயங்களில் பகவானின் கருத்து என்ன என்பதை சிவபிரகாசம் பிள்ளையின் கீழ்வரும் பாடல் நன்கு விளக்குகின்றது. ஆச்சாரம் விடல் அனர்த்தமாம் என்று அறைவோன் பாதம் வாழ்கவே, யோசித்து அவற்றின் பொருள்குள் என்னும் யோகி பாதம் வாழ்கவே. சோஷலிஸ்டோ கம்யூனிஸ்டோ வேறு எவ்வகையினரான லட்சிய நோக்குடைய சீர்திருத்தவாதியோ மக்கள் எல்லோரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்ற லட்சியத்தை அடைவதற்கு அத்தகையோர் செய்யும் முயற்சியை பற்றி பகவான் பின்வருமாறு கூறினார். சந்தோஷம் செல்வம் அறிவு ஆரோக்கியம் முதலியவற்றை ஒருவருக்கொருவர் ஏற்றத்தாழ்வின்றி எல்லோரும் ஒரே அளவில் இதுவரையில் பெற்றதும் இல்லை, இனியும் பெறப்போவதில்லை. உண்மையில் இச்சொற்களுக்கு எதிர் சொற்கள் இல்லையாயின் இவற்றிற்கு பொருளே இல்லை. ஆனால் உன்னைவிட சந்தோஷம் குறைந்தவனையோ துக்கம் மிகுந்தவனையோ நீ காண நேர்ந்தால் அவனுடைய நிலையைக் கண்டு இறங்காமலும் உன்னால் என்ற உதவியை செய்து அவன் துன்பத்தை குறைக்காமலும் வாழாயிருக்கலாம் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. மாறாக எல்லோரையும் நேசித்து எல்லோருக்கும் உதவ வேண்டும். அவ்வாறு செய்வதால்தான் உனக்கு நீயே உதவி கொள்ள முயலும். பலனில் பற்றின்றியும் நான் இதை செய்கிறேன் என்னும் அகங்கார உணர்வின்றியும் கடவுள்தான் என் வாயிலாக இதை செய்விக்கிறார், அவரே கர்த்தா, நான் கருவி மாத்திரமே என்னும் மனப்பாங்குடனும் சக மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஏற்படும் துன்பத்தை குறைக்க நீ செய்யும் முயற்சி வெற்றி பெறினும் பெறாவிடினும் அம்முயற்சியால் நீ உன் ஆன்மீக பாதையில் முன்னேறுகிறாய். தொடர்ந்து இரு நாட்களில் அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பகவான் அளித்த விடைகளின் சாராம்சத்தையே மேலே கொடுத்திருக்கிறேன். திருமதி நாகம்மாவின் கடிதங்கள் புத்தகத்தில் இவ்வுரையாடல்கள் விவரமாக வெளிவந்துள்ளன. ஞான பக்தி மார்க்கங்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி சில சமயங்களில் பகவானிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன. எந்த வழியில் சாதனையை ஆரம்பித்தாலும் இறுதியில் அது ஞானத்திலேயே முடிவு பெறும் என்றும், ஞானமே ஒருவனை பிறப்பு இறப்பிலிருந்து விடுவிக்கிறது என்றும் பகவான் எப்போதும் வலியுறுத்தி வந்தார். எனினும் அவரவர்க்கு பிடித்தமான வழியை பின்பற்றுமாறு அவரவரிடம் சொல்வார். உண்மையான ஞானமும் உண்மையான பக்தியும் ஒன்றே என்பதை வலியுறுத்துவார். ஞானி விசாரத்தால் ஆத்மா ஒன்றே உள்ளது என்று உணர்கிறான். பக்தனோ பக்தியினால் பரிபூரணமாக தன்னை இறைவனிடத்து அர்ப்பணிப்பதால் அகந்தை ஒழிந்து நான் இல்லை, இருப்பது நீ ஒருவனே என்ற நிலையை அடைகிறான். அவருடைய முன்னோடியான புகழ்பெற்ற சங்கரரைப் போல பகவானிடத்தும் பக்தியும் ஞானமும் பிரிக்க முடியாமல் கலந்திருப்பதை காணலாம். ஒருமுறை கிருஷ்ணப்பிரேமி என்னும் துறவி பகவானை தரிசிக்க வந்தார். அவர் பிறப்பால் ஆங்கிலேயர், சிறந்த பக்திமான், கல்வி அறிவில் மிக்கவர். இப்போது அவர் இமாலயத்தில் அல்மோராவில் ஆசிரமம் அமைத்து அங்கேயே வசித்து வருகிறார். அந்த அன்பரை சென்னையில் நான் பின்னர் சந்தித்து பேசிய போது அவர், பகவான் முழுக்க முழுக்க ஞானி என்று பலர் என்னிடம் சொல்லியிருந்தார்கள், ஆனால் நான் அவரை மாபெரும் பக்தர் என்றே கருதுகிறேன். நான் பூஜிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் விக்கிரகத்தை என்னுடனேயே எடுத்துச் செல்லும் வழக்கம் உடையவன் நான். அதை அவரிடம் காட்டினேன். அவர் அதை கையில் எடுத்து பார்த்துவிட்டு திருப்பி என்னிடம் தந்தபோது அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது. இது பக்தி இல்லை என்றால் வேறு என்ன என்றார் அவர். பகவானது சகஜனிஷ்டை எனும் நிலையை பற்றி கட்டாயம் குறிப்பிட வேண்டும். பகவான் எப்போதும் இந்நிலையில் உறுதியாக நிலைத்து இருந்ததாக அவர் அடியார்கள் கூறுவார்கள். நிர்விகல்ப சமாதி நிலையை பற்றி சுலபமாக எண்ணி பார்க்கலாம். அந்நிலையில் ஒருவர் ஆன்மாவிலேயே முற்றிலும் லயித்திருப்பதால் வேறு எதனையும் அறியார். ஆன்மாவில் விழிப்பு உடையவராகவும் உலகத்தை மறந்தவராகவும் பரமார்த்தத்தில் வேறூன்றி நிற்கும் அதீத நிலை அது. ஆனால் எப்படி ஒரே சமயத்தில் வியாபகாரிகத்திலும் பாரமார்த்திகத்திலும் ஒருவர் இருக்க இயலும்? எப்போதும் பரம்பொருளையன்றி வேறு எதனையும் காணாத ஒருவன் மற்றவர் போல் எவ்வாறு உலக விவகாரங்களை செய்ய முடியும்? இது என்னளவில் ஒரு புரியாத புதிராக உள்ளது. எனவே பகவானிடம் இதை பற்றி கேட்டிருக்கிறேன். அவர் இந்நிலையை விளக்க இயலாது என்றும், ஒரு ஞானியே இதனை முழுமையாக அறிய இயலும் என்று கூறிவிட்டு, இது எப்படி சாத்தியம் என்பதை எனக்கு பல உதாரணங்கள் வாயிலாக விளக்க முயன்றார். அதில் ஓர் உதாரணம் திரைப்படமாகும். குழந்தைகள் திரையில் ஓடும் படங்களை உண்மை என்று கருதுகின்றன. ஆனால் வயது வந்தவர்கள் அவை திரை மீது தோன்றும் நிழல் தோற்றங்களே என்பதை எப்போதும் அறிவார்கள். வயது வந்தோர் திரையில் தோன்றும் படங்களை கவனிக்காமல் இருக்க வேண்டியதில்லை. அவர்கள் அவைகளை உண்மை என்று தவறாக கருத மாட்டார்கள். அவை ஆதாரமான திரையில் விரைவில் தோன்றி மறையும் நிழல் தோற்றங்களே என்பதை அறிவார்கள். நாம் காணும் யாவற்றிலும் தாம் ஆன்மாவை அன்றி வேறு எதையும் காண்பதில்லை என்று பகவான் அடிக்கடி கூறியிருக்கிறார். நம் ஞான சாஸ்திரங்களிலும் இவ்வாறே கூறப்பட்டுள்ளது. இது குறித்து இரு சமயங்களில் பகவான் கூறியது என் நினைவிற்கு வருகிறது. இவற்றில் சகஜனிஷ்டியை பற்றி விளக்கம் எதுவும் அளிக்கவில்லை. எனினும் தம்முடைய அனுபவத்தை எவ்வித உந்துதலுமின்றி தாமாகவே வெளியிட்டார். ஒரு சமயம் தமது பழைய பக்தர் ஒருவர் தம்மை இந்தியாவின் பல இடங்களுக்கும் அழைத்துச் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் பல காரணங்களுக்காகவும் அவ்வன்பர் ஏற்பாட்டை தாம் ஏற்க மறுத்ததாகவும் எங்களிடம் பகவான் கூறினார். இதை பற்றி எங்களிடம் கூறும்போது பகவான், நான் எங்கு போவதினாலும் அதனால் என்ன பயன், என்னால் எதையும் பார்க்க முடியாது என்றார். தாம் எங்கு சென்றாலும் தமக்கு என்ன காண்பித்தாலும் தாம் ஆத்மா ஒன்றையே காண்பதை எதையும் பார்க்க முடியாது என்று குறிப்பிட்டார். பிரிதொரு சமயம் பக்தர் போஸ் அவர்களின் தாயார் தம் வீட்டில் தயாரித்த பலவிதமான உணவு வகைகளை பகவானுக்கும் பக்தர்களுக்கும் மதிய உணவின் போது போஜன கூடத்தில் பரிமாறினார். பகவான் ஒவ்வொரு உணவு வகையினின்றும் சிறிதளவு தாம் ஏற்றுக்கொண்டு எப்போதும் செய்வது போல் எல்லாவற்றையும் ஒன்றாகச் சேர்த்து கலந்து சாப்பிட்டார். என்னை மொழிபெயர்க்கச் சொல்லிவிட்டு பின்வருமாறு கூறினார். இனிமேல் இவ்வாறு சிரமப்பட்டு பலவிதமான உணவு வகைகளை தயாரித்துக் கொண்டு வரவேண்டாம் என்று அந்த அம்மாளிடம் சொல்லுங்கள். உங்கள் எல்லோருக்கும் பலவிதமான ருசிகள் உள்ளன, ஆனால் எனக்கோ ஒரே ஒரு ருச்சியே உள்ளது. உங்களுக்கு பலவற்றில் ருச்சி, எனக்கு எப்போதும் ஒன்றில்தான் ருச்சி. நான் எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து சாப்பிடுகிறேன் என்பதையும் கவனித்திருப்பீர்கள். இவ்விரு சமயங்களில் பகவான் கூறியவை எனக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றன. எவ்வித உந்துதலும் இன்றி தாமாகவே சந்தர்ப்பத்திற்கு தக்கவாறு கூறியவை இவை. விழிப்பு, கனவு, துயில் ஆகிய நிலைகளை கடந்ததும் துரியம் என்றும் நான்காவது நிலை என்றும் சொல்லப்படும் அதீத நிலையில் பகவான் எப்போதும் இருந்தார் என்பது இவற்றால் தெளிவாகிறது. அதே சமயம் ருச்சியும் ஏனைய புலன் உணர்வுகளும் நம் எல்லோரிடமும் இருப்பது போலவே பகவானிடம் தெளிவாக விளங்கின. இது ஒரு முரண்பாடாக தோன்றலாம். மற்றவர்களைப் போல் பகவானும் உணவு வகைகளில் சேர்க்கப்பட்டுள்ள பொருள்களை கண்டறிவார். அதேபோல் எல்லாம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்துவார். புத்தகங்களை பைண்ட் செய்வது போன்ற வேலைகளை திருத்தமாகவும் அளவு பிசகாமலும் செய்வதில் அவர் மிகுந்த கவனம் செலுத்துவார். முன்னே குறிப்பிட்ட இரு உதாரணங்கள் பகவான் ஐம்பல விஷயங்கள் எதனையும் தெளிவாக அறியார் என்ற மிகவும் தவறான முடிவிற்கு இடம் கொடுக்கின்றன. மாறாக பகவான் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து அறிவார். அவர் எக்காரியத்தை செய்தாலும் அது இம்மியும் பிசையின்றி ஒழுங்காக இருக்கும். இது ஒரு முரண்பாடாக தோன்றினால் அது ஞானியின் நிலையாகிய சகஜநிஷ்டை நிலையை நம் போன்றோர் புரிந்து கொள்வது எவ்வளவு கடினம் என்பதைத்தான் காட்டுகிறது. இக்கேள்வியுடன் தொடர்புடைய பின்வரும் விடுவிக்க முடியாத புதிரும் உள்ளது. மற்ற ஞானிகளைப் போல் பகவானும் மனம் அழிந்த நிலையில் இருப்பதால் ஆன்மாவைத் தவிர வேறொன்றையும் காண்பதில்லை. எனவே பேத திருஷ்டி இல்லை. அப்படியானால் அவரால் எவ்வாறு தனித்தனியே தம்முடைய சீடர்களையும் பக்தர்களையும் கவனித்து அவர்கள் தேவையை உணர்ந்து உதவ முடியும்? பகவானை இது பற்றி கேட்டுவிட்டு மேலும் தொடர்ந்தேன். நானும் மற்றவர்களும் ஒன்றை நன்றாக அறிவோம். துன்பம் ஒருங்கால் பகவானிடம் மனதிற்குள் முறையிட்டால் நாங்கள் எங்கிருப்பினும் உடனடியாகவே தேவையான உதவி கிடைத்துவிடுகிறது. ஒரு நெடுநாளைய பக்தர் தாம் பகவானிடம் போன முறை வந்து சென்ற பின் தமக்கு ஏற்பட்ட பல இன்னல்களைப் பற்றி பகவானிடம் கூறுவார். பகவானும் அவர் கூறுவதை பொறுமையோடு கேட்பதோடு அல்லாமல் இடையில் ஓ அப்படியா என்று ஏதாவது சொல்வார். பக்தர் இறுதியாக கூறுவது பெரும்பாலும் எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன, பகவானிடம் முறையிட்டேன், இறுதியில் அவரே என்னை காப்பாற்றினார் என்பதாகவே இருக்கும். பகவான் இவற்றையெல்லாம் ஒரு புதிய செய்தியை கேட்பது போல் கேட்பதோடு அல்லாமல் மற்றவர்கள் ஹாலுக்குள் வந்ததும் இவர் போன முறை இங்கு வந்து சென்ற பிறகு இவ்வாறெல்லாம் நடந்ததாம் என்று சொல்லவும் வியக்கவும் செய்வார். பகவான் பாசாங்கு செய்ய மாட்டார். எங்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை ஒரு விதத்தில் அவர் அறியார் என்பது தெளிவாகிறது. எனினும் நாங்கள் துன்பத்தில் சிக்குண்டு அதனால் உதவி வேண்டி கதறினால் ஏதோ ஒரு விதத்தில் அவர் உதவி கிடைத்து விடுகிறது. அத்துன்பத்தை தவிர்க்கவோ மாற்றவோ இயலாது என்ற நிலையில் அதை தாங்குவதற்கு வேண்டிய மனோபலமோ தகுந்த சூழ்நிலையோ கிடைத்துவிடுகிறது. இவற்றையெல்லாம் பகவானிடம் கூறியதற்கு பகவான் பக்தர்கள் துயரத்தில் முறையிடும் போது அவர்களுக்கு கிடைக்கும் உதவியை குறித்து ஆம் தானாகவே அப்படி நடக்கும் என்று விடையிறுத்தார். கல்லூரி பேராசிரியராக இருந்தவரும் பகவானுடைய நெருங்கிய சீடருமான ஒருவர் தம் குடும்பத்தில் பல பேரிழப்புகளை சந்திக்க நேர்ந்தது. அவர் பகவானிடம், நாங்கள் இத்தகைய இன்னல்களால் துயருறும்போது உங்களிடம் மனத்தாலோ கடிதம் வாயிலாகவோ முறையிடுகிறோம், அப்போது தாங்கள் எங்கள் நிலையை அறிந்து இரக்கத்தால் உந்தப்பட்டு இவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே என்று நீங்கள் வருந்துவதில்லையா என்று கேட்டார். சற்று நேர மௌனத்திற்கு பின்னர் பகவான், அப்படி ஒருவன் வருந்தினால் அவன் ஞானி ஆகான் என்றார். இந்த அன்பர் எனக்கு நல்ல நண்பர். அவரே இதனை என்னிடம் கூறினார். பகவானிடம் நேரில் கேட்டறிந்த விஷயங்களைப் போல் இதன் உண்மைக்கும் என்னால் உறுதி அளிக்க முடியும். நாமஜபம் பற்றிய பகவானது கருத்துக்களை கூறுவதும் மிக அவசியம். பகவான் முழுக்க முழுக்க ஞானி, ஞான மார்க்கத்தையே உயர்ந்த வழியாக போதித்தார். எவ்வழியில் சென்றாலும் இறுதியில் ஞான மார்க்கத்தையே அடைய வேண்டும் என்று கூறினார். இவையே பகவானை பற்றிய பொதுவாக நிலவும் கருத்துக்கள். ஆனால் பகவான் நாமஜபத்தின் பெருமை பற்றி பேசியதை பலர் அறியார். பக்தி மார்க்கத்தை அனுஷ்டித்த மகாத்மாக்கள் எந்த அளவிற்கு நாமஜபத்தை சிலாகித்து போற்றி இருக்கிறார்களோ அதற்கு எந்த விதத்திலும் குறையாமல் பகவானும் சில பக்தர்களிடம் நாமஜபத்தின் மகிமையை பற்றி கூறியிருக்கிறார். விஷன் எனும் தமது பத்திரிகையில் சுவாமி ராம்தாஸ் நாமஜபத்தின் மகிமையை விளக்கி எழுதிய கட்டுரையை பற்றி பகவான் என்னுடன் பேசிய போது, நாமஜபத்தை பற்றிய பகவானது இக்கருத்து எனக்கு தெளிவாக விளங்கியது. சுவாமி ராம்தாஸ் அக்கட்டுரையில் நாமஜபத்தை மிகவும் போற்றி பரிந்து உரைத்திருக்கிறார். பகவான் அக்கட்டுரையின் கருத்துக்களை முற்றிலும் ஆமோதிப்பதாக கூறினார். மேலும் மகாபக்த விஜயத்தினின்றும் நாமதேவர் நாமஜப மகிமை பற்றி கூறியதை எனக்கு சுட்டிக்காட்டினார். நாமதேவர் வாக்கு இன்னும் உறுதியாகவும் நம்பிக்கையூட்டுவதாகவும் இருந்தது. பகவான் கடவுளும் கடவுள் நாமமும் வேறல்ல என்று தெளிவாக கூறினார். ராமன், கிருஷ்ணன், முருகன், சிவன் அல்லது வேறு தெய்வங்களின் நாமங்களில் ஒன்றினை ஜபம் செய்து வந்த அன்பர் பலர் ஆர்வத்துடன் பகவானிடம் தாங்கள் நாமஜபத்தை தொடர்ந்து செய்யலாமா என்று கேட்டபோதெல்லாம் பகவான் அவர்கள் அச்சாதனையை தொடர்ந்து செய்யலாம் என்று உறுதிப்படுத்தி ஊக்குவித்தார். என் முன்னரே அடிக்கடி பலர் இத்தகைய விடையை பெற்றிருக்கிறார்கள். எனக்கும் அமரும் போதும், எழுந்து நிற்கும் போதும், படுக்கும் போதும், துயிலெழும் போதும், அல்லது எங்காவது செல்ல கிளம்பும் போதும் ரமண நாமத்தை கூறும் வழக்கம் ஏற்பட்டுவிட்டது. ஒரு நாள் முருகனாரின் திருச்சுழி பதிகத்தை பகவான் முன் பாடிக்கொண்டிருந்தேன். ஒவ்வொரு பாடலும் உனே நான் மறக்கினும் நாச்சொலும் உந்தன் நாமமே என்று முடிவிடுகிறது. பாடுவதை நடுவில் நிறுத்திவிட்டு நான் பகவானிடம், இப்பாடலில் கூறியிருப்பது என் விஷயத்தில் முற்றிலும் பொருந்தும். நான் பகவான் திருநாமத்தை அடிக்கடி வாயினால் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அச்சமயங்களில் என் மனம் பொதுவாக பகவானிடத்தில் இருப்பதில்லை. நாமத்தை வாயால் உச்சரிக்கும் போது கவனம் நாமத்திலோ பகவானிடத்திலோ இருந்தால் அத்தகைய நாம ஜபத்தால் நற்பலன் உண்டு என்பதில் எனக்கு ஐயம் ஏதும் இல்லை. அவ்வாறு செய்யாமல் பழக்கத்தின் வலிமையால் தானாகவே வாயால் மட்டும் உச்சரிப்பதால் பலன் ஏதும் உண்டா என்று கேட்டுவிட்டு, மேலும் அதற்கும் மதிப்பெண்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்றே நான் கருதுகிறேன். அதிக மதிப்பெண்கள் கிடைக்காவிட்டாலும் குறைந்தது ஒன்றிரண்டாவது கிடைக்கும் என நினைக்கிறேன். அப்படித்தானே பகவான் என்று சிரித்துக்கொண்டே கேட்டேன். பகவானும் சிரித்துக்கொண்டே, ஆமாம், உனக்கு அதற்கு மதிப்பெண் கிடைக்கும் என்றார். நானும் ரமணா ரமணா என்று சொல்வதை தொடர்ந்து செய்து வருகிறேன். நாம் எல்லோரும் ஏற்க வேண்டிய இரு தேர்வில் பகவான் கூறியது போல் அதற்காக நிச்சயம் மதிப்பெண்கள் தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒருமுறை பகவானிடம், எனக்கு முக்தியை முதல் இவை பற்றி என்ன தெரியும்? உண்மையிலேயே எனக்கு முக்தியை பற்றியோ வேறு எதை பற்றியோ அக்கறை இல்லை. நான் எப்போதும் சந்தோஷமாக இருக்கவே விரும்புகிறேன் என்று கூறினேன். என்னுடைய இக்கருத்து விளையாட்டுத்தனமான ஒன்றாக தோன்றினாலும் உண்மையில் இதுவே என் மனோபாவமாக இருந்தது. பகவான் அதற்கு, முக்தி என்ற வார்த்தையை உபயோகிக்காவிட்டாலும் நீ உண்மையில் அதைத்தான் கேட்கிறாய். நீ விரும்பும் கலப்பற்ற இடையறாத ஆனந்தம் முக்தியினால்தான், அதாவது அறியாமையிலிருந்து விடுபடுவதினால்தான் சாத்தியமாகும் என்றார். இன்பத்தை நாடுவதில் தவறு ஒன்றும் இல்லை என்பதை பகவான் மீண்டும் அறிவுறுத்தினார். இன்பமே ஒருவனது சுரூபமாகையால் இன்பத்தை நாடாமல் இருப்பது இயலாது. ஆத்மா ஒன்றே இன்பம். எனவே அவ்வின்பத்தை ஆத்ம ஞானத்தால் பெறாமல் அனாத்ம பொருள்களில் தேடுவதுதான் பிழை. நீண்ட நாளாக எனக்கிருந்த ஒரு சந்தேகத்தை பற்றி பகவானிடம் கேட்டேன். நம் நாட்டு ஞானிகளும் பக்தர்களும் மற்றும் கார்லைல், கெத்தே போன்ற மேல்நாட்டு அறிஞர்களும் துன்பத்தை வரவேற்று போற்ற வேண்டும் என்றும், ஆன்மீக முன்னேற்றத்திற்கு துன்பமே வாயிலாகும் என்றும், நம்மை உலகத்தினின்று திருப்பி கடவுளிடம் ஈர்ப்பதன் பொருட்டு தோன்றிய இறைவனது அருளின் வெளிப்பாடாக துன்பத்தை வரவேற்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். நான் பகவானிடம், ஒரு தந்தை தன் குழந்தையை திருத்தி நல்வழிப்படுத்தி காப்பதற்காக வேறு வழியின்றி அக்குழந்தையை துன்பத்திற்கு ஆளாக்க வேண்டியதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. சர்வசக்திமானாகவும் சர்வஜீவ நேசனாகவும் உள்ள இறைவன் நம்மை எவ்வித துன்பத்துக்கும் ஆளாக்காமல் ஆன்மீக முன்னேற்றம் அடைய செய்ய வல்லவனாக இருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டேன். அதற்கு பகவான், நாம் என்ன சொல்ல முடியும், அதுதான் அவருடைய திட்டம் என்று விடையிறுத்தார். சர்வசக்திமானும் கருணாமூர்த்தியுமான கடவுளால் உண்டாக்கப்பட்ட இவ்வுலகத்தில் தீமையும் துன்பமும் ஏன் இருக்கின்றன என்ற கேள்வி பலருக்கு புதிராக இருக்கிறது. இக்கேள்விக்கு பெரும்பாலும் பகவான், யார் இந்த தீமையையும் துன்பத்தையும் காண்கிறார்கள், உன்னுடைய ஆழ்ந்த தூக்கத்தில் இவை இருந்தனவா, முதலில் உன் உண்மை சுரூபத்தை நீ அறிந்துகொள், அதன் பின்னும் தீமையும் துன்பமும் உனக்கு தோன்றினால் கடவுள் அவற்றை ஏன் அனுமதிக்கிறார் என்று கேட்கலாம் என்று விடையிறுப்பார். வேறு சில சமயங்களில் பகவான், நீ நல்லதையும் இன்பத்தையும் மட்டுமே விரும்புகிறாய், ஆனால் இச்சொற்களுக்கு எதிர் சொற்கள் இன்றே அவை பொருளற்று போகும். நன்மை தீமை இன்பம் துன்பம் போன்ற இருமை உணர்வுகள் ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்பவை. வியாபாரிக உலகில் இவற்றை தவிர்ப்பது இயலாது. பரம்பொருளை அடைந்தால் இவற்றை கடக்கலாம். பரம்பொருளை அடைவதே பரிபூரண ஆனந்தம் என்று கூறினார்.